இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களில் அமைகின்றது. நேற்று எனக்கு வந்திருந்த மூன்று கேள்விகளை அடிப்படையாக வைத்து இன்றைய சத்சங்கத்தை செயல்படுத்துவோம் பாபாஜியின் அருளினால் என்று நினைக்கின்றேன். மூன்று கேள்விகள் வந்திருந்தது. ஒன்று, இந்த உலகத்தில் நான் கிரியா யோகா பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த பாதையில் நான் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடைய கோபத்தை நான் குறைக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்று நினைத்து பல முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். சிறிது நாட்களுக்கு அது செயல்படுகின்றது. மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கோபப்பட்டு விடுகின்றேன். அதன் பின்னால் அதை உணரும் போது அது தேவையில்லாத ஒரு விடயமாக தென்படுகின்றது. அதிலிருந்து எப்படி நாங்கள் முழுமையாக வெளிப்படலாம் என்பதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. இந்த கோபம் என்பது சாதகர்கள் எல்லோரும் சிறிது சிறிதாக குறைக்க வேண்டிய ஒரு விடயம். அதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆனால் இந்த கோபத்திலிருந்து விடுபடுவது இந்த சாதகர் சொன்ன மாதிரி சாதனையில் ஒரு மிகவும் கடுமையான பயிற்சி. ஏனென்றால் இந்த கோபம் உலகியலில் சொல்லப்போனால் அருளாளர்களுடைய வார்த்தையின்படி மற்றவர்கள் செய்யும் தவறால் நீங்கள் கோபப்படுகின்றீர்கள். ஆனால் அது துன்பத்தை நீங்கள்தான் அடைகின்றீர்கள், மற்றவர்கள் அல்ல என்று பொதுவாக கூறுகின்றார்கள். அது மிகவும் உண்மை. ஆனால் இந்த கோபம் ஊட்டும் செயல்களை நாங்கள் மூலத்தை நாடி போனால்தான் இதிலிருந்து சிறிது சிறிதாக வெளிப்படலாம். ஆனால் அந்த மூலத்தை நாடி போக முதலே அந்த கோபம் வெடித்து விடுகின்றது. ஆதலால் தான் அந்த நிகழ்வு முடிந்தவுடன் தான் நாங்கள் அந்த மூலத்தை சிலர் எல்லோரும் அல்ல சிலர் நாடுகின்றோம். அதனால் மிகவும் துன்பப்படுகின்றோம். சிலர் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை, அவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆனால் வினை உண்டு, அதிலிருந்து அவர்கள் வெளிவர முடியாது. ஏனென்றால் எந்த நேரமும் அவர்கள் கோபப்படும் போது தான் சரியாகத்தான் கோபப்பட்டேன் என்ற நிலையில் அந்த நிகழ்வை முடித்து விடுகின்றார்கள். அதை பற்றி சிந்தித்து பார்க்காது போனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோவப்படும் போது அது சரிதான் என்று நினைத்து தங்களுடைய வினைகளை வளர்த்து கொள்கின்றார்கள். ஆகவே கோவப்பட்ட பின் சிந்திப்பது சிறந்த முறைதான். ஆனால் அந்த சிந்திப்பினை கோவப்பட முன் கொண்டு வருவதுதான் அந்த கடுமையான பயிற்சி. ஆகவே இந்த கோபத்தை உள்நோக்கி சிறிது சிந்திப்போம். சத்குருக்கிரியா பாபாஜியின் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பல விடயங்கள் பல இடங்களிலே சேர்த்து சிந்தித்து பார்ப்போம். இந்த கோபத்தின் மூலத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கோபம் எங்கிருந்து வருகின்றது? பல ரெண்டு மூன்று விடயங்களை, முக்கியமான விடயங்களை உற்று நோக்குவோம். நாங்கள் அன்பு வைத்திருப்பவர்களிடமிருந்து ஏதாவது எங்களை பாதிக்கும் வரையில் பாதிக்கும் வகையில் சொல்லளவில் வந்தால் நாங்கள் கோபப்படுகின்றோம். அதை நாங்கள் உலகியலில் அன்பு என்று சொல்லுகின்றோம். ஆனால் யோகத்தில், ஆன்மீகத்தில் அன்பு என்று சொல்வது இறை அன்பு, மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த அன்பு இறை அன்பாக நாங்கள் நோக்கினால்தான் நாங்கள் இந்த உலகியல் அன்பு, இறை அன்பு என்ற வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உலகியல் அன்பில் இருக்கும் போது எங்களுக்கு விருப்பு வெறுப்புகளை வைத்து, எங்களுக்கு விரும்பாத ஒன்று வரும்போது நாங்கள் கோபப்படுகின்றோம், விரும்பியது வரும்போது சந்தோஷப்படுகின்றோம். அது உலகியல் வாழ்க்கையில் அது சாதாரணமாகவே இருக்கும், அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த நிலையில்தான் கோபங்கள் கூடிக்கொண்டு போகின்றது. ஆனால் நாங்கள் அந்த நிலையில் வைத்திருக்கும் அன்புக்கு சரியான பெயர் என்னவென்றால் பாசம் அல்லது பற்று. அந்த பாசத்தால் தான் அந்த அன்பு உண்டானதே தவிர, அல்லது ஒரு பற்றினால்தான் உண்டானதே தவிர, அல்லது ஒரு மரியாதை நிமித்தம்தான் உண்டானதே தவிர, இறை அன்பாக உண்டாகவில்லை. ஆதலால்தான் அருளாளர்கள் சொல்கின்றார்கள், அன்பு அருளாக வேண்டும், அருள் தொண்டாக வேண்டும், தொண்டு பக்தியாக வேண்டும், பக்தி சரணாகதியாக வேண்டும் என்று பாபாஜி சூளுரைக்கின்றார். அதுதான் அங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. எங்களுடைய அன்பு அருளாக மாறும் போதுதான் அதில் இறை அன்பு என்பது கொணரப்படுகின்றது. அது வரைக்கும் நாங்கள் வைக்கும் அன்பு இந்த உலகியலில், இந்த மாயையில் படைக்கப்பட்ட உலகத்தில், எங்களுடைய உடலில், எங்களுடைய சுற்றத்தில், எங்களுடைய நண்பர்களில் வைக்கப்படும் அன்பு, அவையெல்லாம் அன்புதான், இல்லை என்று இல்லை. அதுதான் தொடக்க நிலை, தவறாக எடுத்து விடாதீர்கள். அந்த நிலை மற்றைய உயிர்களில், பல அருளாளர்கள் சொன்னபடி மற்றைய உயிர்களில் நாங்கள் வைக்க தொடங்கும் போதுதான் அந்த மூலத்திற்கு செல்லும் பாதை தொடங்குகின்றது. அந்த உயிர்களில் நாங்கள் அந்த அன்பை வைக்க தொடங்கும் போதுதான் மூலத்தை நோக்கிய கேள்விகள் செல்கின்றது. ஏன் நாங்கள் எங்களையே, எங்களுடைய சுற்றத்தாரையே, நண்பர்களையே, எங்களுடைய குடும்பத்திலேயே அன்பை வைத்து கொண்டிருக்காமல் ஏன் இந்த விலங்கில் வைக்கின்றோம், ஏன் இந்த தாவரத்தில் வைக்கின்றோம், ஏன் இந்த மற்றைய உயிர்களில் வைக்கின்றோம் என்ற கேள்வி வந்து, அதற்குரிய விடையாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அருளாக மாறும் போதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் தான், பரம்பொருள்தான், அதை விட வேறு ஒன்றும் இல்லை என்பது சற்று சற்றாக, சிறிது சிறிதாக புரியும் நிலைக்கு வருகின்றது. அந்த நிலையில் அதற்கும் பெயர் அன்புதான். அதை நாங்கள் ஆன்மீகத்தில் அன்பிலிருந்து அருளுக்கு செல்கின்றோம் என்று சொல்கின்றோம். அந்த அருள் என்ற பெரிய விடயம் இறை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே இந்த அன்பு என்பது உலகியலில் இருக்கும் அன்பா அல்லது இறை சார்ந்த அன்பா, இந்த ரெண்டுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாத நிலையில் மாயையிலும் இறையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இப்படியான கோபங்களுக்கு நாங்கள் ஆளாகின்றோம். ஆகவே எங்களுடைய கோபத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அது திரும்பவும் எங்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னால், இப்போவாவது உங்களுக்கு விளங்க வேண்டும், நாங்கள் மூலத்தை நோக்க வேண்டும். கோபம் வரும் எந்த செயல்கள் எங்களுடைய காதுக்கு வரும் போதாவது, கண்ணுக்கு தெரியும் போகும் போதாவது, பொறிகளால் வரும் போதாவது நாங்கள் மூலத்தை நோக்க பழக வேண்டும். உடனடியாக அதை தவறினோம் என்றால் அது வெடித்துவிடும், அதன் பின்னால் துன்பப்படுகின்றோம். ஆனால் கோபத்தை தந்தவருக்கு அது இன்னொரு ஆன்மாவாக இருந்தாலும் அது அவரை துன்பப்படுத்தாது. இறுதியாக தேவையில்லாமல் எங்களைத்தான் அது துன்பப்படுத்துகின்றது. ஆகவே இறுதி நிலையில் நாங்கள் தான் துன்பப்படுகின்றோம், நாங்கள் தான் வினை செய்கின்றோம். ஆகவே சிந்தித்து பார்க்கும் போது நாங்கள் ஏன் அந்த விடயங்களுக்குள் அகப்படுகின்றோம், எப்படி அகப்படாமல் இருப்பது என்பதுதான் இந்த அன்பருடைய கேள்வி என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த அன்பருக்கு சொல்ல வேண்டிய தகவல் இங்கு, எல்லாம் இறைவனால்தான் செயல்படுகின்றது என்பதை உணரத் தொடங்கிவிட்டால் அந்த கோபம் அங்கு வராது. ஆனால் அதை வாயளவில் சொல்லிவிடலாம், ஆனால் முக்கரணங்களாலும் நாங்கள் முழுமையாக உணரும் போதுதான் எங்களுக்கு அது பூரணப்படுத்தப்படுகின்றது. இல்லையென்றால் வாயளவில் சொல்லலாம், இரண்டு முறை அந்த கோபம் வரும்போது தப்பிவிடலாம், மூன்றாவது முறை அகப்பட்டு விடுவோம், திரும்பவும் தோல்வியில் முடிந்து விட்டோம் என்று மனம் சலித்துவிடும். திரும்பவும் அதை முறையாக இனிமேல் கோபப்படக்கூடாது என்று தொடங்கலாம். ஆனால் உங்களுடைய சுற்றம், உங்களுக்கு மற்றவர்கள் மூலம் கிடைக்கும் உலகியலில் கிடைக்கும் விடயங்களை பார்த்தவுடன் மீண்டும் கோபம் வந்துவிடும். ஆகவே இது ஒரு சாதாரண பயிற்சி அல்ல, இது ஒரு கடினமான பயிற்சி. ஆனால் இந்த பயிற்சியை நோக்கித்தான் எங்களுடைய சாதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பு தொண்டாக வேண்டும், தொண்டு பக்தியாக வேண்டும், பக்தி சரணாகதியாக வேண்டும். அந்த அன்பு தொண்டுக்கு போகும் போதி கொண்டிருக்கும் போதே அது அருளாகின்றது என்று அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த அருள் என்ற வார்த்தை அதுக்குள் வந்ததே இறைநிலையும் ஆன்ம நிலையையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகத்தான். ஆனால் மீண்டும் சுருக்கமான சொல்லு அன்புதான். ஆகவே நாங்கள் எல்லாம் இறைவன்தான் செய்கின்றார், எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கிரியா பாபாஜி அவர்களினுடைய கிரியா யோக பயிற்சியில் சொல்லப்பட்ட தத்துவங்களில் நாங்கள் முன்னேறி கொண்டு போவோமாக இருந்தால் இது தானாகவே சிறிது சிறிதாக விலகிவிடும். ஆனால் அந்த பயிற்சியில் நாங்கள் இறங்காது முழுமையாக இந்த கோபத்தை வெல்ல வேண்டுமென்றால் அது ஒரு கடினமான விடயம்தான். ஆகவே இறையைத்தான் முன்வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த அன்பருக்கு நான் இங்கு கொடுக்கும் விடையாக அமைகின்றது என்று என் சத்சங்கத்தில். இன்னும் ஒரு கேள்வி வந்தது, நான் கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன், நேரமின்மை காரணமாக என்று நான் உங்களுக்கு தகவல் தந்திருந்தேன், நீங்கள் என்னை ஏன் பயிற்சி செய்வதில்லை, இப்போது குறைந்து விட்டது என்று கேட்கும்போது சில மாதங்களுக்கு முன். ஆனால் உண்மையாக இன்றுதான் அதை நான் உணர்ந்து இந்த கேள்வியை கொண்டு வருகின்றேன். நான் உங்களுக்கு நேரமின்மை என்று சொன்னது முழுமையாக உண்மையான விடயம் அல்ல. ஏதோ என்னுடைய மனநிலையில் இதைவிட உலகியல் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன். ஆகவே அந்த உலகியல் இன்பத்துக்குள் என்னை ஈடுபடுத்த தொடங்கினேன். ஆனால் அந்த உலகிய இன்பத்துக்குள் என்னுடைய சாதனை பயிற்சியை விட்டுவிட்டு முழுமையாக உலகியலில் இருந்தேன் பல மாதங்கள். அப்போதுதான் எனக்கு இப்போது சிறிய 1-2 கிழமைக்கு முதல் நான் செய்த விடயம் பெரிய பிழையான விடயம் என்பதை பாபாஜி உணர்த்தினார். ஏனென்றால் அங்கு இன்பம் இருக்கின்றது, சிற்றின்பம் இருக்கின்றது என்று அங்கு சென்றேன். ஆனால் அங்கு துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை மீண்டும் அடி வாங்கி அறிந்து கொண்டேன் என்றார். அடி வாங்கி என்று அவர் சொன்னதை நான் நினைக்கின்றேன், அனுபவத்தில் அறிந்து கொண்டார். ஆகவே மீண்டும் தன்னுடைய பயிற்சியை தொடங்கிவிட்டேன். இப்போதுதான் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் நான் ஏதும் தவறிழைத்து விட்டேனா, உங்களுக்கு தவறான செய்தியை தந்து விட்டேனா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. முதலாவதாக அவர் ஒரு தவறு முளைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் அவருடைய வினைப்பயன். அந்த வினைப்பயனின்படி அவர் நல்லொரு பாபாஜியின் கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் சில காலம் மீண்டும் மறுபக்கத்தில் இன்பம் இருக்கின்றது என்பதை என்ற இடத்திற்கு அவர் ஈர்க்கப்பட்டு விட்டார். அதற்கு எத்தனை காரணங்களும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் அந்த இடத்திற்கு சென்றிருக்க முடியாது. அவருடைய ஒத்துழைப்பு என்று சொல்வது அவருடைய மனம். அவருக்கு அந்த மற்ற இடத்தில் இன்னும் விருப்பிருந்தபடியால் தான் அவர் இந்த மார்க்கத்தை விட்டு வழியால் சென்றார். வெறுத்து செல்லவில்லை, இங்கேயும் அங்கேயுமாக இருந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் தான் கூடுதலான தன்னுடைய செய்கையை உலகியலில் வைத்து கொண்டார். ஆனால் துன்பத்திற்கு மேல் துன்பம், இன்பத்துடன் சேர்ந்து துன்பம். இறுதியில் தான் அவருக்கு அந்த உணர்வு நிலை வந்தது. அந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் நான் இறையை, பரம்பொருளை, பாபாஜியை நினைக்க தவறிவிட்டேன். அவருடன் இருக்கும்போது அவர்தான் என்னை இயக்குகின்றார், அவரே வழி என்று முக்கரணங்களால் உணர்ந்தாலும், பெரிய அளவில் உணராவிட்டாலும், ஓரளவில் உணர்ந்தாலும், சாதனையில் ஊன்றி நின்றாலும், அந்த மற்றைய பற்று காரணமாக, ஆசை காரணமாக உலகியலுக்குள் விழுந்தேன். மீண்டும் எழுந்தேன், மீண்டும் வந்துவிட்டேன். அந்த அன்பருக்கு நான் சொல்வது, இது ஒரு தவறும் இல்லை. இது பாபாஜியினால், பரம்பொருளால் உங்களுக்கு தரப்பட்ட விடயம். என்னை பொறுத்தவரையில் இது உங்களுக்கு கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த புண்ணியம். உலகியலில் இன்பத்தை அனுபவித்ததை நான் புண்ணியம் என்று சொல்லவில்லை. அதில் நீங்கள் சிற்றின்பத்தை கண்டாலும் உங்களுடைய பேரின்பத்தை நோக்கி போவதற்கு இந்த தவறு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. அது எல்லோருக்கும் கிடைக்காது. அதில் போய், அதில் அனுபவப்பட்டு மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இனி நீங்கள் வழி தவறுவதற்கு ஒருவிதமான சந்தர்ப்பங்களும் இருக்காது என்பது என்னுடைய ஒரு ஊர்ஜிதம். அது கூட பரம்பொருளின் அருள்தான். இன்னும் என்னென்ன வினைகளை நீங்கள் செய்ய வேண்டுமோ ஒருவருக்கும் தெரியாது. இருப்பினும் நீங்கள் பரம்பொருளை சிக்கன பிடிக்கணும், பாபாஜியின் சாதனையை செய்து கொண்டு போக வேண்டும், எல்லாம் அவரே நடத்துகின்றார் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் இன்னும் அந்த சிக்கலுக்குள் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்பதுதான் உங்களுக்கு நான் தரும் பதில். இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் உங்களை, சாதகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம். நாயன்மார்களில் அப்பர் சுவாமிகள் எல்லோருக்கும் தெரிந்தவர். அப்பர் சுவாமிகள் உலகியல் இன்பத்திற்காக இறையை விட்டு போகாவிட்டாலும் ஆன்மீக வழியில் சமண சமயத்தை நோக்கி சென்றார். இறையை, பரம்பொருளை, பரம்பொருள் தனக்கு கிடைத்ததை சற்று தளரவிட்டு சமய மாற்றம் செய்து கொண்டார். அவர் சமய மாற்றம் அந்த நேரம் செய்தது உலகியல் என்று சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர் அந்த நிலையில் இருந்தார். மற்றைய சமயத்திற்கு சென்றாலும் ஆன்மீக பாதையில் தான் இருந்தார். ஆனால் பரம்பொருளை தவறவிட்டார். அதனால் பல கஷ்டங்களுக்கு உள்ளானார். நான் அந்த கதைகளுக்கு செல்லவில்லை. சமண சமயத்தில் இருப்பவர்களால் பல கஷ்டங்களுக்கு உருவானார். அவர் அதை விட்டு திரும்ப வரும் வழியில் இறுதியாக வந்து திருவடியை பற்றி கொண்டார் பரம்பொருளின். ஆகவே அடியார்களுக்கே இது நடந்தது என்று சொன்னால் நாங்கள் எம்மாத்திரம். நாங்கள் அவர்களுடன் பார்க்கும்போது நாங்கள் குறைந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள். ஆகவே சாதகர்களே, தவறுவது பிழையல்ல, தவறை உணர்வது தான் மிகவும் முக்கியம். தவறிழைத்தால்தான், அதிலிருந்து தெரிந்தினால்தான் அனுபவம் பெறலாம். அதே நேரம் தவறிழைக்காமலே நல்ல வழியில்தான் இருக்கின்றோம் என்று அந்த வழியை நாங்கள் முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை உணர்விற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் அங்கு வெற்றி. அந்த நிலையில் வந்துவிட்டோம் என்றால் எல்லா உயிர்களும் இறைவன்தான், எங்களுடைய செயல்கள் எல்லாம் இறைவன்தான். அந்த நிலையை நாங்கள் உணர்ந்து விட்டோமாக இருந்தால் முழுமையாக நாங்கள் ஓரளவு சொல்லக்கூடியதாக இருக்கும், நாங்கள் தவறாது இந்த பாதையில் செல்வோம் என்று. ஆனால் அந்த நிலையை அடையும் வரை ஒன்றுக்கும் உத்தரவாதம் இல்லை. எந்த நிலையிலும் நாங்கள் தடம் புரளலாம். அது சிற்றின்பமாக இருக்கலாம், பேரின்பத்தை நோக்கி போகும் வரைக்கும் இந்த சிற்றின்பங்களால் பற்றுக்களால் பாசங்களால் நாங்கள் தடம் புரளுகின்றோம். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளிலுமிருந்து இன்று நாங்கள் கொண்டு வந்தது என்னவென்றால், அன்பு என்பது இரண்டு வகையானது. ஒன்று உலகியலில் பாசத்தில் மாயையில் இருக்கும் அன்பு, மற்றது இறை அன்பு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. ஆகவே அது எல்லா இடத்திலும் எல்லா அருளாளர்களிடமிருந்தும் அந்த அன்பு வரும்போது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்த்து விடாதீர்கள். ரெண்டு முறை சொல்லாக இருந்தாலும் அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் உண்டு, அதை உணர வேண்டும். இரண்டாவது கேள்வியிலிருந்து நாங்கள் உணர்ந்தது, எல்லா இயக்கமும் பரம்பொருள்தான், அதை சிறிது சிறிதாக எங்களுடைய சாதனை மூலம் நாங்கள் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும், உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அதிலிருந்து தடம் புரண்டால் கூட அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் பல்டி அடிப்பது என்று சொல்லுவோம், திரும்பவும் பல்டி அடித்து கொண்டு இறையிடம் வந்து விழ வேண்டும், பாபாஜியின் கிரியா யோகத்தில் விழ வேண்டும். அந்த பயிற்சியை மேலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்ற முறையில் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பாபாஜியின் அருளினால் இன்று விடை கண்டு உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் அருளினால் மேலும் விடை காண்பதற்கு அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது கிரியா சாதனைய கேள்விக்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமானால், கோபம் வருவதற்கு முன்பே அதன் மூலத்தை பார்த்தல் முக்கியம், பார்த்தல் முக்கியம் என்பது பற்றியும், இரண்டாவதாக ஆன்மீக அன்பு இறை என்பது என்பது பற்றியும், மூன்றாவதாக வாசத்தால் பற்றால் உண்டான அன்பு பற்றியும், நான்காவதாக இந்த உலகத்தில் எல்லாம் பரம்பொருள்தான் என்பது பற்றியும், ஐந்தாவதாக இறுதியாக எல்லாம் பரம்பொருள்தான் என்ற மனநிலைக்கு வரும்போது, அதாவது நாங்கள் எல்லாம் பரம்பொருள்தான் என்ற மனநிலைக்கு நாங்கள் வரும்போது கோபத்திலிருந்து விடுபடலாம் என்ற சிறப்பான பதில் முதலாவது கேள்விக்கு இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்கப்பெற்றது. மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது சாதாரண கேள்வி நேரமின்மை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கும் சுருக்கமாக அவரின் வினைப்பயன்படிதான் நடக்கின்றது என்றது கூறிய மாத்திரமல்ல, அப்பர் சுவாமிகள் ஆன்மீக வழியில் சமண சமயத்தில் மாறிய போது அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை உணர்ந்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு வந்தது பற்றியும் சிறப்பாக விளக்கப்பட்டு, இரண்டாவது கேள்விக்கும் மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டு, இறுதியாக இன்றைய சத்சங்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்று உங்களுடைய கருத்துக்களை சத்சங்கத்தில் சாதகர்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
கிரியாயோக சாதகர்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு எந்த வகையிலையும் நான் தகுதி உடையவன் அல்ல. ஒண்ணு, ரெண்டாவது அவங்களுக்கு அறியவரை சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த விஷயமும் பெருசா தெரியாது. ரெண்டு, பாபாஜியினுடைய திருவருளால் நம்ம யோக பாதையில சில விஷயங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார், அதை பகிர்ந்துக்கிறோம். மூணாவது விஷயம், நன்றி. அப்புல இன்னைக்கு கோபத்தை பத்தி ஒரு அன்பர் கேட்டதுதான் நீங்க பதில் சொன்னீங்க, ரொம்ப அருமையான பதில். இத பத்தி நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்ன சாரோட கூட நல்லா நான் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பாபாஜி திருவருளால் நான் ரொம்ப நாளா அன்பை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத எனக்கு பாபாஜி ஒரு 15 நாளைக்கு 15 நாள் இல்ல, 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அத தெல்ல தெளிவா சொன்னாரு. ஆனா நடைமுறைக்கு இன்னும் வரல, விஷயம் வந்து வந்திருக்கு, அதுல வெற்றிக்கு ஆடுறதுக்கு உள்ள நடைமுறை இன்னும் வரல, ஆனா வரும். ஏன்னா திட்டத்துல அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கனால உணர்வு நிலைக்கு போகுள்ள அது வரும், அதுல எந்த சந்தேகம். அதை நான் எடுத்து பேசுறோம், பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாபாஜியுடைய திருவருள் இருக்கனால நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கோபத்தை பத்தி சார் ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப சிறப்பான, நம்ம யோகத்துக்கு ரொம்ப அடித்தளமான பேஸ் மட்டும். இந்த கோபம் வந்து எல்லாத்தையும் இத சைவ சித்தாந்தத்துல சினம் சொல்லுவாங்க. ஒரு திருமுறையில பாட்டு, சீச்சி மனமே சினம் கொண்ட மனமே திருமுறை ஓதா வாயால் உனக்கு சினம் வந்த வாயேன்னு சொல்லி ஒரு பாடல் ஒண்ணு நல்ல அற்புதமா அதை பாடுவாங்க. அதை முழுமையா அதை பாடணும்னா எனக்கு அந்த மனப்பாடம் இல்லை. இருந்தாலும் அந்த சினத்தை பத்தி ரொம்ப, இந்த சினம் எங்கேருந்து வருதுன்ற ஒரு விஷயத்த வந்து சைவ சித்தாந்தத்தை சொல்லதுதான் என்னுடைய கருத்து கிடையாது. அப்பதான் நான் ரொம்ப ஆழ்ந்து பார்த்தேன், ஏற்கனவே சினம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சினம் எங்கேருந்து புறப்படுதுன்னா ஆணவத்திலேருந்து புறப்படும். ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த சினமா ஆகுது. இந்த சினக்கூடிய நிலை என்ன ஏற்படுதுன்னா அறியாமை ஆயிடுது. அறியாமை இருக்கிறதுனால ஆணவத்தினுடைய சினத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இது காலங்காலமா பிறவி தூரமா எல்லா பிறவிலையும் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம இந்த சினத்தை வந்து அறிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல சொன்னாங்க. சினத்தை உடைக்கிறது. அப்புறம் அடுத்த கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு ஒரே திறவுகோல் அன்புன்னு சொல்றாங்க, வேற எதையுமே சொல்ல அன்புன்ட்டாங்க. அன்பாலதான் அந்த சினத்தை வெல்ல முடியும். அப்ப ஒரு ஒரு மாணவர் ஏஜி கேட்டார், நான் ரொம்ப அன்பா தானே இருக்கேன், என் மனைவி சொல்றதானே கேட்கிறேன், என் பையன் சொன்ன விஷயங்களை நான் தடுத்து பேசல. அதுக்கு சைவ சித்தாந்தத்துல சொன்னது வந்து அது அன்பு இல்ல, உங்க பையன் மேல வச்சிருக்கிற பற்றுன்னு. உங்க மனைவி சொன்னதை நீங்க கேட்டது உங்க மனைவி மேல வச்சிருக்கிற பாசத்தை. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, நான் எவ்வளவு அன்பா செய்யறேன், பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்க போறாரு மனைவியை, நான் வந்து எந்த வார்த்தையும் சொல்றது இல்ல. அதெல்லாம் மன ரீதியா நீங்க செயல்படுத்துறீங்க. அன்புன்றது ஒண்ணு மேலதான் நீங்க வைக்க முடியும். பரம்பொருளான இறைவன் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறவன் மேல வைக்கிற ஒரே விஷயம்தான் அன்பு. அங்க வந்து ஏற்ற தாழ்த்தமே கிடையாது, அங்க எதிர்பார்ப்பு கிடையாது, நீ நான் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் நடக்கும். அது பெரிய விஷயம். அது வந்து மகான்மார்கள் தான் அதை கையாண்டு ஜெயிச்சுக்காங்க. அதுல நமக்கு ஒரு சிறிதளவாவது கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்குத்தான் வந்து மாணிக்க வாசகர் பெரும் அளவுல இறைவன்கிட்ட அன்பா போய் அன்பா அவர் நடந்து கூட ஒரு வார்த்தை ஒண்ணு உருவாரு ஒரு பாடல்ல, கண்ணப்பருக்கு ஒப்பியதோர் அன்பு இல்லையேன்ட்டார். அப்ப நான் முன்னாடி நினைச்சதெல்லாம் அன்பு இல்ல, கண்ணப்பர் மிகுதியான அன்பு வச்சதுனால 6 நாள்ல ஒன்றை வந்து சேர்ந்துட்டாருன்னு சொல்லி அப்பதான் அந்த அன்பை பத்தி அவரு அவரே உணர்றாரு. அந்த சூழ்நிலை தான் அவர் உணர்றார். அன்பு வந்து பெரிய விஷயம், அதை பண்ணலாம் ரொம்ப கொஞ்சம். நமக்கு எளிய முறையில நிறைய விஷயங்களை வந்து எல்லா ஜீவராசிக்கு மேலேயும் சார் சொன்னாங்க, நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன், எல்லா ஜீவராசிக்கு மேலேயும் அந்த அன்பை காட்டி நம்மளுடைய அந்த சினத்தை குறைச்சிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வள்ளலாறு வாடிய பயிரை குடம் கண் சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மனசு இல்லாதனால திருப்பி நம்மள இது பண்ணாது. அந்த அன்பு உண்மையா நேசிச்சு அது வெளிப்படுது. ஆனா மனிதரால அது முடியல. ஏன்னா இவன் மனம் சார்ந்து இருக்கிறான், வினை சார்ந்து இருக்கான், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால பிறர் உயிர் மேல, பிறர் செடி கொடி மரம் ஜீவராசிக்கு மேல அன்பை செலுத்தி செலுத்தி இந்த சினத்தை குறைச்சிக்கலாம். சைவ சித்தாந்தத்துல கொடுத்த ஒரு சின்ன அறிவு அடியேன்னு அந்த வகுப்புல நான் இருந்தேன், எளியேன்னு அதை கேட்டதுனால தவறாக நானும் மன்னிச்சிங்க. அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி பாபாஜிக்கே. கார்த்திகேயன் ஐயா, அதை இன்றைய சத்சங்கத்தை மேலும் ஒளியூட்டி மெருகூட்டி இருக்கின்றீர்கள். சைவ சித்தாந்தத்தில் கிடைத்த உங்களுடைய வகுப்பில் கிடைத்த உங்களுடைய தகவலின்படி, கார்த்திகேயன் ஐயா சொன்னதின்படி, நாங்கள் 2 கிழமைக்கு முதல் இந்த இவற்றை பற்றி சிறிது பேசியிருந்தோம் 2 பேரும். ஆனால் அது ஒரு கேள்வியாக நேற்றிரவு வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே பாபாஜி தான் எல்லாம் இங்கே எல்லாவற்றையும் செய்கின்றார் என்பது இவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. இந்த தலைப்பை பற்றி நாங்கள் இருவரும் சிறிய அளவு பேசியிருக்கின்றோம் 2 கிழமைக்கு முன். அதன் பின் அது ஒரு கேள்வியாக ஒரு அன்பரிடமிருந்து வந்திருக்கின்றது. ஆகவே அந்த கேள்விக்கு நான் என்னால் முடிந்தளவு அருளாளர்கள் சொன்னது வைத்து பதில் கொடுத்தேன். அதை மேலும் மெருகூட்டி இன்னும் ஆழமாக சைவ சித்தாந்தத்துக்குள் வைத்து சில அருளாளர்களின் பெயர்களையும் சொல்லி அதற்குரிய பதிலை கார்த்திகேயன் ஐயா கொண்டிருக்கின்றார்கள். இன்றையான சத்சங்கத்தில் மிகவும் அருமை. எல்லாம் பாபாஜியின் அருள். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நன்றி.